ஆறு தரு கோட்டம் பிறையிதழி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உரு கோட்டன்பொடும் வணங்கி ஓவாரே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திரு கோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. தத்துவங்களை பற்றி பார்க்கிறபோது அந்த உடம்புகள் என்னென்ன உடம்புகள் பார்த்தோம், ஆனந்தமய கோஷம், அதாவது காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், மூன்று தான் பார்த்திருக்கிறோம். குணசரீரம் வரைக்கும் பார்த்தோம். எது குணசரீரம்? குணசரீரம் எது? பிரகிருதியோடு தொடர்பு கொள்ளுகிற போது குணசரீரம் அமைகிறது ஆன்மாவுக்கு. பிறகு அதற்கு கீழே சூக்ம சரீரம், சூக்ம சரீரமாக அமைகின்றவை புத்தி, அகங்காரம், இங்கே மனம், மனம் புத்தி அகங்காரம், பிறகு தன்மாத்திரைகள். இந்த தன்மாத்திரைகள் ஐந்து, புத்தி அகங்காரம் மனம் தன்மாத்திரைகள் ஆக இந்த எட்டு சூக்ம சரீரமாக அமைகின்றன. இவை சூக்ம சரீரத்துக்கு இன்னொரு பெயர் பிராணமய கோஷம். பிராணமய கோஷம் பிராண வாயுவினால் செயற்படுவதனாலே இது சூக்ம தேகம் பிராணமய கோஷம் எனப்படும். பிறகு கடைசியாக ஐந்தாவது சரீரம் தூல சரீரம். சூக்ம சரீரத்தை அடுத்து தூல சரீரம். தூல சரீரம் என்றால் பரு உடம்பு. இந்த பரு உடம்பாக அமைகின்றவை அந்த தத்துவங்கள் எவை என்றால் பூதங்கள், தன்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பதினைந்து. எனவே இந்த பதினைந்து பருவுடம்பாக அமைகின்றன. ஆக இந்த தத்துவங்கள் எல்லாமே உயிருக்கு இப்படி உடம்புகளாக அமைகின்றன. ஏதாவது விடுபட்டதற்கா கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த தத்துவங்களிலே விடுபட்டவை ஏதாவது இருக்கின்றனவா? இந்த சித்தம் அல்லது குணதத்துவம் என்பது, குணதத்துவம் என்பது அந்த குணசரீரத்தோடு சேர்ந்து விடும். அது சூக்ம சரீரம் அல்ல. குணதத்துவம் என்பது சூக்ம சரீரத்தோடு, அது அந்த அதிசூக்ம சரீரம், அதிசூக்ம சரீரத்தோடு சேரும். கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் என்பவை என்ன? ஆற்றல்கள். அவையெல்லாம் ஆற்றல்கள். அவை ஐந்து பூதங்களை, பஞ்சபூதங்களை ஆற்றல் தனித்து நில்லாதல்லவா? ஆற்றல் எங்கேயும் தனித்து நிற்க முடியாது. எனவே இந்த ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் என்பவை பூதங்களை பற்றுக்கோடாக கொண்டுதான் நிற்கும், செயல்படும். பூதங்களை பற்றுக்கோடு, பற்றுக்கோடாக கொண்டு, பற்றுக்கோடுன்னா என்ன? ஆதாரமாக, பூதங்களை தனக்கு ஆதாரமாக கொண்டு செயல்படும் ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும். பூதங்களை பற்றுக்கோடாக நம்முடைய செவியிலே உள்ள பூதம் எது? நம்முடைய காதிலே இருக்கிற பூதம். நான் என்ன கேட்டேன்? பூதம் காற்றா? ஆகாயம், ஆகாயம் அதான் ஓசை. ஓசைக்கு இடம் ஆகாயம் அல்லவா? ஆக இங்கே நம்முடைய செவிகளிலே ஆகாயம் என்ற பூதம் இருக்கு. இந்த செவியிலே இருக்கிற அந்த இந்திரியம், கேட்கின்ற அந்த ஆற்றலாகிய இந்திரியம் அந்த ஆகாயம் என்ற பூதத்தை தனக்கு இடமாக, பற்றுக்கோடாக கொண்டு செயல்படுகிறது. ஆக செவி என்ற இந்திரியத்துக்கு பற்றுக்கோடு ஆகாயம், அதே போல இப்ப கண், கண் என்ற இந்திரியம் அதற்கு எது பற்றுக்கோடு? கண்ணில இருப்பது எது? என்ன பூதம்? நெருப்பு என்ற பூதம் கண்ணில இருக்கிறது, அதுதான் ஒளி. எனவே அந்த கண் என்ற இந்திரியம் நெருப்பு என்ற பூதத்தை தனக்கு ஆதாரமாக கொண்டு செயல்படுகிறது. கண்ணிலே நெருப்பு என்ற பூதம் இருக்கிறது. பிறகு மூக்கு என்ற பூதத்தில என்ன இருக்கிறது? மூக்கு என்ற பூதத்தில் மூக்கு என்ற இந்திரியம் எதை பற்றி கோடாக கொள்ளும்? மூக்கு இது மனத்தை அல்லவா கவரும். எனவே நிலம் மூக்க கொஞ்சம் மாத்தினா உடனே தடுமாற. மூக்கானது நிலம் என்ற பூதத்தை தனக்கு பற்றுக்கோடாக கொண்டு அறிகிறது, மோந்து அறிகிறது. பிறகு தோல் என்ற இந்திரியம் காற்று என்ற பூதத்தை தனக்கு இடமாக பற்றுக்கோடாக கொண்டு செயல்படுகிறது. என்ன விடுபட்டதா? ஆமா, நாக்கு என்ற இந்திரியம் நீர் என்ற பூதத்தை இடமாக கொண்டு செயல்படுகிறது. இனி இந்திரியங்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவை இந்திரியங்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவை எவை? பூதங்கள். அந்த பூதங்களுக்கு ஆதாரமாக இடமாக இருப்பவை, பூதங்களுக்கு இடமாக இருப்பவை எவை என்றால் தன்மாத்திரைகள் இடம். இப்படி ஒன்றை ஒன்று சார்ந்து அமைகின்றன பூதங்களுக்கு தன்மாத்திரைகள். தன்மாத்திரைதானே வருகின்றன பூதங்கள். எனவே அந்த பூதங்களுக்கு இடமாக இருப்பவை தன்மாத்திரை. அப்படி பார்த்தால் இப்ப செவியில என்ன பூதம் இருப்பதாக பார்த்தோம்? ஆகாயம். அந்த ஆகாயத்திற்கு இடமாக இருப்பது எந்த தன்மாத்திரை? அந்த ஆகாயத்தோடு தொடர்புடைய ஓசை. ஓசை என்ற தன்மாத்திரையை இடமாக கொண்டு பூதங் அந்த ஆகாயம் என்ற பூதம் நிற்க அந்த பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு செவி இந்திரியம் அறிகிறது. இத்தனை விவரங்கள் இருக்கின்றன. எனவே இங்க பாருங்க, செவி என்ற உறுப்பு அதற்குள்ளே இருப்பது தன்மாத்திரை, ஓசை என்ற தன்மாத்திரை. அந்த தன்மாத்திரைக்கு மேலே இருப்பது ஆகாயம் என்ற பூதம். அந்த பூதத்தை பற்றி கொண்டு இருப்பதுதான் செவி என்ற இந்திரியம். எனவே உறுப்பு, அந்த உறுப்பிலே தன்மாத்திரை, அதன் மேலே பூதம், அதற்கு மேலே இந்திரியம் என்று இப்படி அந்த ஒவ்வொன்றுக்கும் கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். இப்ப கார் ஓட்டுகிற போது, காடியா அதை ஓட்டுகிற போது அமர்ந்திருக்கிற இருக்கை, அது ஒரு இடம். அந்த இருக்கைக்கு இடம் எது? அந்த கார். அந்த காருக்கு இடம் எது? தரை. ஆக இத்தனை இடமும் வேண்டும், அப்பந்தான் கார் ஓடும், இவரும் ஓட்ட முடியும். எனவே எத்தனை இடம் ஆயிற்று? தரை என்ற ஒரு இடம், அதுக்கு மேலே காரினுடைய இடம் ரெண்டு, அதற்கு மேலே இருக்கை என்ற இடம், அதற்கு மேலதான் அமர்ந்திருக்கிறோம். அதுபோல இந்த ஒவ்வொரு இந்திரியம் அவர் தான் ஓட்டுகிறவர், இந்திரியம் தான் ஓட்டுகிறவர். வண்டியை. தரை போல இருப்பதுதான் இந்த உறுப்பு, செவி என்ற உறுப்பு, கண் என்ற உறுப்பு. உறுப்பு என்பது தரை. அதுக்கு மேலே இருக்கிற அந்த காரினுடைய இடம் போல இருப்பது தன்மாத்திரை. தன்மாத்திரை அந்த காரிலே அமைந்திருக்கிற இருக்கை போல அமைந்திருப்பது பூதம். அந்த பூதத்தை பற்றி கொண்டு பற்றுக்கொடா கொண்டிருக்கிற இந்திரியந்தான் ஓட்டுகிறவர் என்று இப்படியாக இந்த தத்துவங்கள் நமக்கு உதவியாக அமைகின்றன. ஆன்மாக்களாகிய நாம் அறிவதற்கும் செயல்படுவதற்கும் இந்த தத்துவங்கள் பல்வேறு வகையிலே உதவுகின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் தெரிந்து என்ன ஆக போகிறது? எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும்? எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும்? நாம் இப்பொழுது இவற்றோடு ஒன்றுபட்டு உடம்பே நான் என்று கூடி வாழுகிறோம். நாம் சித்து பொருளாக அறிவுடைய பொருளாக இருந்தும் அதை உணராமல் ஜடமாகிய இந்த உடம்போடும் தத்துவங்களோடும் கூடி வாழுகிறோம். எனவே இந்த தத்துவங்களுடைய இயல்பை, இவையெல்லாம் ஜடம், மாயையிலிருந்து வந்தவை என்ற உண்மையை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சிந்தித்து தெரிந்து கொள்ளுகிற போதுதான் இவை நமக்கு வேறானவை, இவையெல்லாம் அறிவற்றவை, நான் இவற்றுக்கு மேலானவன், நான் அறிவு பொருள், இவை அறிவற்ற ஜடம், இவற்றுக்கு நான் தலைவன். ஆனால் இப்போது நாம் அவற்றுக்கு அடிமையாக இருப்போம். எனவே நம்முடைய நிலையை உணர்ந்து, நம்முடைய பெருமையை உணர்ந்து, இந்த தத்துவங்களை நமக்கு வேறானவை என்று கண்டு அவற்றின் மீது வைத்த பற்றை விட வேண்டும். அதற்காகத்தான் இந்த தத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் நாம் ஒரு நாளிலேயோ, ஒரு வாரத்திலேயோ, இந்த 15 நாளிலேயோ தெரிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து இவற்றிலிருந்து விடுபட முடியாது. எனவே பலகாலம் இப்படி கேட்டு கேட்டு சிந்தித்து சிந்தித்து படிப்படியாகத்தான் தெளிவு உண்டாகும். இதெல்லாம் அவ்வளவு விரைவிலே வராது. எனவே கேட்டலோடு நில்லாமல் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார், சிந்தனை மிக முக்கியம். நாம் யார், இந்த தத்துவங்கள் எப்படிப்பட்டவை என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய சைவ சித்தாந்த நூல்களிலே இந்த தத்துவங்களை பற்றி பேசுகிறார்கள் விரிவாக. இன்னும் பின்னாலே போக போக பார்க்கலாம். இப்ப நான் விரைவாக எல்லாம் விளக்கி கொண்டோம், எனவே விரைவாக போக முடியும். 144 மாயையில் காலமோடு நியதி தோன்றுகிற முறையை சொல்லுகிறார். மாயையில், அந்த மாயா தத்துவத்திலிருந்து காலம், பிறகு நியதி, பின் கலாதி. கலாதின கலை முதலியவை, கலை வித்தை அறாகும். கலாதி தோன்றும். அடுத்து ஆய அக்காலம் மூன்றாய், பிறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என மூன்றாய் ஆக்கியும் அழித்தும் போக்கி, அந்த மூன்று காலங்களும் செய்கிற தொழில். ஆக்கியன வினையை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது, வினையை தோற்றுவிக்கிறது. அது எந்த காலம்? வினையை தோற்றுவிப்பது எதிர்காலம். அழித்துனா நிகழச் செய்து வினையை, அது நிகழ்காலம். போக்கி அது இறந்தகம். இப்படி வினையை உண்டாக்கியும் வினையை நுகர வைத்தும், அப்படி நுகர வைத்து அந்த வினையை நீக்கியும் காலம் உதவி செய்கிறது. காயமோடு உலகுக்கெல்லாம் கால காயமோடு உலகுக்கெல்லாம் கால சங்கையினை பண்ணி. இது கால தத்துவம். அந்த கால தத்துவம் என்ன செய்கிறது, நம்முடைய உடம்புக்கும் காயமோடுன உடம்புக்கும் உலகுக்கும் கால சங்கையினை பண்ணி, கால இறுதி, கால இறுதியை நிர்ணயிப்பது இந்த கால தத்துவம் தான். இத்தனை காலம் இருக்க வேண்டும் இந்த உலகம் இந்த உடம்பு என்று வரையறை செய்வது இந்த காலம். கால சங்கையினை பண்ணி நாயகன் ஆணையாலே நடத்திடும் சகத்தை எல்லாம், இது கால தத்துவம். நாயகன் ஆணையாலே நடத்திடும் உலகத்தை எல்லாம். அடுத்து காலத்திற்கு பின்னாலே நியதி, அதனுடைய வேலை என்ன? நியதி பின் தோன்றி கண்மம் நிச்சயம் பண்ணி நிற்கும். கண்மத்தை அவரவர் கண்மத்தை அவரவரே நுகருமாறு நிச்சயப்படுத்தும், நியமனம் செய்யும், கண்மத்தை நியமிக்கும் நியதி. பின்னர் அயர்விழா கலை பின் தோன்றி, கலை என்ற தத்துவம் தோன்றி அது என்ன செய்கிறது, ஆணவம் ஒதுக்கி அந்த ஆணவ மறைப்பை சிறிது நீக்கி சித்தின் ஆன்மாவின் செயல்பூரி கிரியாசக்தி, ஆன்மாவினுடைய கிரியாசக்தியாகிய செயலாற்றலை தெரிவிக்கும் சிறிதே, சிறிதாக வெளிப்படுத்தும். அடுத்து வித்தை, அது என்ன செய்கிறது, உயர் கலை அதனில் தோன்றி, கலை என்ற தத்துவத்திலிருந்து வித்தை தோன்றி அறிவினை உதிக்க பண்ணும். ஆன்மாவினுடைய அறிவை அந்த ஆணவ மல மறைப்பிலிருந்து சிறிது நீக்கி விளங்க வைக்கிறது. பிறகு அடுத்து வித்தைக்கு பிறகு வருவதேது, அராகம். விச்சையின் அராகம் தோன்றி, விச்சைனா வித்தை, வித்தையிலிருந்து அராகம் தோன்றி விதிவழி போகத்தின்கண் இச்சையை பண்ணி நிற்கும். அது இச்சாசக்தியை விளங்க வைக்கிறது. போகத்திலே நுகர்ச்சியிலே விருப்பத்தை எழுப்புகிறது. இப்படியாக தொழில் அறிவு இச்சை மூன்றும் வச்சபோது, இந்த மூன்று இப்போது விளங்கிய போது, வச்சபோதுனா வைத்தபோது, இப்படி விளங்க வைத்தபோது ஆன்மாவானது இச்சா ஞான கிரியைகள் மருவி அந்த மூன்று சக்திகளையும் கொண்டு ஆன்மா நிச்சயம் புருடனாகி, ஆன்மா இப்போது என்ன பெயரை பெறுகிறது, புருடன் என்ற பெயரை பெறுகிறது. அதாவது உலக போகத்தை நுகர்வதற்கு ஏற்ற தகுதியை பெறுகிறது. நிச்சயம் புருடனாகி பொதுமையின் நிற்பன். ஆக இது பொதுவான ஒரு அறிவு விளங்குகிற நிலை. ஆக இன்னும் சிறப்பாக அந்த உலக நுகர்ச்சி இன்னும் வரவில்லை ஆதலாரே இது பொதுவாக அறிவு செயல்கள் விளங்கி நிற்கிற நிலை. எனவே பொதுமையின் நிற்பன். இப்ப பிரகிருதி, அடுத்து பிரகிருதி, பிரகிருதி மாயையினி. வரும் குணவடிவாய், அந்த பிரகிருதி எப்படி இருக்கிறது, குணவடிவாய் முக்குணமயமாய் மூலப்பிரகிருதி கலையில் தோன்றி. பிறகு தரும் குணம் மூன்றாய், பிறகு பிரிகிறது மூன்று குணங்கள் சமமாக விளங்கி நிற்கிற நிலையிலே குணதத்துவம். தருங்குணம் மூன்றாய் ஒன்றில் தான் மூன்றாய், அதாவது சத்துவம் ராஜசம் தாமசம். இப்ப சத்துவத்தில் சத்துவம், சத்துவத்தில் ராஜசம், சத்துவத்தில் தாமதம். அதே போல ராசத்தை எடுத்துக்கொண்டால் ராஜசத்திலே சத்துவம், ராஜசத்திலே ராஜசம், ராஜசத்திலே தாமசம். அதே போல தாமதத்தை எடுத்துக்கொண்டால் தாமதத்திலே சத்துவம், தாமதத்திலே ராஜசம், தாமதத்திலே தாமதம். என்று இப்படி ஒன்பது வகையாக அது விரிவடையும். மூன்று ஒன்பதாகிறது, மூன்று ஒவ்வொன்று மூன்றாகிறது, ஒன்பதாகிறது. இப்படி குணங்கள் விரிவடைகின்றன. ஆக சத்துவத்திலேயே இத்தனை வேறுபாடு இருக்கு. சத்துவத்திலேயே, சத்துவத்திலேயே சத்துவம், சத்துவத்திலேயே ராஜசம், சத்துவத்திலேயே ராஜசம், சத்துவத்திலேயே தாமகம், அப்படி அமைத்து அதே போல ஒன்றும் மூன்றாக செயல்படுகிறது. ஒன்றில் தான் மூன்றாய் மும்மூன்று ஆகும். இரும் குணரூபமாகி இயந்திடும். இப்படி இந்த குண வடிவமாக ஆன்மா இப்பொழுது விளங்குகிறது. இரும் குணரூபமாகி இயந்திடும். எங்கும் ஆன்மா பெருங்குணவடிவாய் குணசொருபியாக ஆன்மாவானது போக சாதனம் பெந்தமாமி. பெந்தம்னா பெத்தம். இந்த தத்துவங்கள் எல்லாம் போக சாதனமாக அமைகின்றன. உலக நுகர்ச்சிக்கு சாதனம்னா கருவிகளாக அமைகின்றன. இந்த ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், அந்த கரணங்கள், இவையெல்லாம் ஆன்மா போகத்தை நுகர்வதற்கு கருவிகளாக, போக சாதனம். பெந்தம், பெந்தம் என்றால் கட்டு. இவை ஆன்மாக்களை கட்டி போட்டிருக்கின்றன, ஆன்மாக்களை பிணித்திருக்கின்றன.